Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور وقال النبي عليه الصلاة والسلام الدعاء سلاح المؤمن صدق رسول الله صلى الله عليه وسلم على وسأل العالم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அநேக புகழும் உரித்தாகும். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திற்கான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடப்பட்ட எனது உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வே சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு மூன்று வாழ்க்கைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். முதலாவது உலகத்துடைய வாழ்க்கை, மிக பெரிய வாழ்க்கை. இரண்டாவது கபரிலே வாழக்கூடிய வாழ்க்கை, அதை விட கொஞ்சம் பெரிய வாழ்க்கை. அதற்கு பின்னால் உள்ள ஆகிராவுடைய சுவர்க்கத்துடைய நரகத்துடைய வாழ்க்கை, அது முடிவே இல்லாத நீண்ட நெடிய வாழ்க்கை. ஆகிராவுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது இன்பம் என்றால் நிரந்தரமான இன்பம் சுவர்க்கவாதிகளுக்கு, துன்பம் என்றால் நிரந்தரமான துன்பம் நரகவாதிகளுக்கு. அல்லாஹ் நம் அனைவர்களையும் நரகத்தை ஒட்டும் பாதுகாப்பானார். மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு துன்பமோ பிரச்சனையோ கஷ்டமோ தட்டறிச்சங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டது கபருடைய அல்லது இந்த உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருக்கலாம், இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக ஏழைகளாக யாராக இருந்தாலும், உலகத்துடைய வாழ்க்கையுடைய நீதி என்னவென்றால் அந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வரும். இது உலகத்துடைய நியதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதிலிருந்து யாரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரியாக இருக்கலாம், அவரிடத்திலே நாம் போய் கேட்டாலும் அவரும் சொல்லுவார் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள், எனக்கு என்னென்ன சிரமங்கள் என்று அவரும் கூறிக்கொண்டு தான் இருப்பார். பணம் இல்லாதது மாத்திரம் பிரச்சனை அல்ல, பணத்தின் மூலமாகவும் பிரச்சனை,
குடும்பத்தின் மூலமாகவும் பிரச்சனை, வறுமையின் மூலமாகவும் பிரச்சனை, நோய்களின் மூலமாக எத்தனையோ வகை வகையான சோதனைகளை கொண்டு தான் இந்த உலகத்துடைய வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். குரான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாம் உங்களை நலனை கொண்டும் சோதிப்போம், நாம் கெடுதியை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹுடைய சோதனை இரண்டு வகையிலேயும் இருக்கின்றது, நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும், செல்வத்தை கொண்டும் வறுமையை கொண்டும், ஆரோக்கியத்தை கொண்டும் நோயை கொண்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். இதிலிருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்காக அல்ல. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நாம் சந்தோஷமாக வாழணும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும், அச்சமற்று பயமற்று வாழணும், நிம்மதியாக வாழணும் என்றால் ஆக்கிரவுடைய வாழ்க்கைக்கும் உலகத்துடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மேலான பெரியார்களே, அன்றிற்குரிய சகோதரர்களே, ஆக உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமும் துன்பமும் கலந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த துன்பம் இன்பம் சந்தோஷம் கவலை நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, காலத்திற்கு காலம், பிரதேசத்திற்கு பிரதேசம் வித்தியாசப்படும். இந்த அடிப்படையில மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, சமீப காலத்துல இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். சில பகிரங்கமான பிரச்சனைகள், இன்னும் திரை மறைவுக்கு பின்னால் உள்ள இன்னும் சில வகையான சோதனைகள், நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிர்ப்புகள், யாராவது இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆள் வாழ்கின்றார், துணிச்சலோட வாழ்கின்றார், தைரியமாக வாழ்கின்றார் என்றால் அந்த இஸ்லாமிய சின்னங்களை எதிர்த்து அதை எள்ளி நகை ஆண்டி சமீப காலத்திலே நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான சோதனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது நேற்று இன்று ஏற்பட்ட ஒன்று அல்ல. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு காலத்துல அவர்களும் நபி தோழர்களும் ரொம்ப செல்வாக்குடன் வாழ்ந்தார்கள். மதீனாவுடன் மதீனாவை சூழ வாழ்ந்த அந்த யூதர்கள் பெரும் செல்வாக்குடன் வாழல்ல, பலத்துடன் வாழல்ல. அந்த நேரத்துல கூட எவ்வளவு துணிச்சலுடன் நபியுடைய சபைக்கு வந்து அந்த சில யூதர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக. நபியவர்களும் அதற்கு பதில், வஅலைக்கும், நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாவதாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் அஸ்ஸலாமு வல்லஅனா, உங்களுக்கு சாபமும் கேடும் உண்டாவதாக, உங்களுக்கு நாசம் உண்டாவதாக. அந்த நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கு பெருஸ்தையா ஆயிஷா, ஆயிஷா நீங்க மிருதுவாக நடந்து கொள்ளுங்க, நீங்க சொத்தாக நடந்து கொள்ளுங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்க கேட்கலையா? நபியர்கள் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களுக்கு நான் பதில் சொன்னதை நீங்க கேட்கவில்லையா? அவர்களுக்கு நான் சொன்ன பதில் அழைக்கும் என்று சொல்லிவிட்டேன். ஆயிஷா உங்களுக்கு தெரியும் தானே, அவர்கள் எனக்கு துவா செய்தால் அது பலிக்காது, நான் அவர்களுக்கு துவா செய்தால் நிச்சயமாக பலிக்கும். மேலாக தெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல். நபியுடைய வீட்டுக்கு வந்து நபியுடைய முகத்துக்கு முன்னாலே அழைக்கும் ஸ்தாம் என்று சொன்னார்கள். மேலும் தெரியார்களே, சகோதரர்களே, இதே மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்முடைய பொருள்களுக்கு சேதம், நம்முடைய உயிர்களுக்கு சேதம், நாம் தாங்கிக் கொள்ள முடியாத பயங்கரமான கடினமான வார்த்தைகளை சொல்வது இஸ்லாம் அல்லாதவர்களுடைய பொதுவான ஒரு வழக்கம். இதே குர்ஆன்ல அன்றே அல்லாஹ் சொல்லிவிட்டான், லத்துல உன்ன ஃபி அம்வாலிகும் வ அம்ஃபுசிகும் வ லதஸ்மஹுன்ன மினல் லதீனா ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வ மினல் லதீனா அஷ்ரகு அதன் கதீரா. நீங்க நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய பொருள்களிலேயும் உங்களுடைய பொருள்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்படும், உங்களுடைய உயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்படும். அன்று முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டை நாம் எடுத்துக் கொள்ளலாம், முஸ்லிம்களுக்கு உயிர்களுக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் ஏற்படலையா? உஹது யுத்தத்துல, அதற்கு பின்னால பத்ருடைய யுத்தத்துல, அதற்கு பின்னால பீர மவுனா என்ற யுத்தத்துல 70 மேற்பட்ட ஹாபிஸ்மார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால யமாமா என்ற யுத்தத்துல 700 மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய கோலாரா நோயால 35,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஷஹீதானார்கள். அதற்கு பின்னால ஹர்ரா என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான ஒரு யுத்தத்துல ஆயிரக்கணக்கான, ஏன் சில விவாதத்துகள்ல லட்சக்கணக்கானவர்களுடைய உயிர் பறிப்பு இருக்கின்றன. எதை சொல்ல வருகின்றோம் என்றால், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வகையான சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்தும் ஏற்பட்டுக் கொண்டு தான் இருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படுவதுடன் அது மாத்திரமல்ல, வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாக இணை வைக்கக்கூடியவர்களின் மூலமாக, இணை வைக்கக்கூடியவர்கள் பல வகையில் இருக்கின்றார்கள், அவர்களை பற்றி விரிவாக சொல்வதற்குரிய இடம் அல்ல. வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாக, சிறு செல்லக்கூடியவர்களின் மூலமாக, அதன் கதீரன் எத்தனையோ வகையான துன்பமான செய்திகளை உங்களுடைய காதால் நீங்க செவி மடுப்பீர்கள். அல்லாஹ் அன்று சொன்னது இன்றும் நாம் நிதர்தனமாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், சமீப காலத்துல முழு உலகத்துல இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி என்றால் அது மிகையாகாது. இதை எப்படியாவது தடுக்கணும், இதை எப்படியாவது இல்லாமலாக்கணும். முஸ்லீம்கள் நாடுக்கு நான் முன்னேறி கொண்டே செல்கின்றார்கள் மேலான பெரியார்களே, சகோதரர்களே. ஆனால் அல்லாஹும் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அல்லாஹுடைய நூற தன்னுடைய வாயால ஊதி அவர்கள் அணைக்க பார்க்கின்றார்கள், அது அணையாது, அது இன்னும் கூடுதலாக பத்தும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கெங்கு இஸ்லாத்தை பற்றி தவறாக சொல்லப்படுகின்றதோ அந்த நாடுகள்ல இஸ்லாம் வளர்ந்தது தான் வரலாறு. உங்களுக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால மிக பயங்கரமான பெரிய ஒரு தாக்குதல் அந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில், அதற்கு பின்னால இஸ்லாத்தை பற்றியும் குரானை பற்றியும் மிக பயங்கரமாக ஆங்காங்கே எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு அதே நாடுகள்ல சில புக் ஷாப்ல குரான் பிரதியே இல்ல, அந்த அளவுக்கு குரானை மிக அதிகமாக மக்கள் வாங்குறாங்க, குரானை மிக அதிகமாக மக்கள் படிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்டிலேயும் நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். ஒரு சிலர் நினைத்தாங்க இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும், குர்ஆன்ல பயங்கரவாதம் இருக்குது, தீவிரவாதம் இருக்குது, இப்படி நாங்க விட்டுட்டோம் உண்டா முஸ்லீம்களுடைய செல்வாக்கு குறையும் என்று சொல்லி அவர்கள் பரத்துகின்றார்கள். இஸ்லாமியத்துடைய இஸ்லாத்துடைய செல்வாக்கு அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதே அடிப்படையில தன் சமீப காலத்துல எங்கட நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகம் அல்ல, ஒரு சிலர்கள், ஒரு சில விஷமிகள், அல்லது ஒரு சில போராமைக்காரர்கள் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டி, பலவிதமான குற்றச்சாட்டுகளை நமக்கு முன்னால் வைத்து, முஸ்லீம்கள் அப்படியாப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள் இவ்வாறானவர்கள் என்றெல்லாம் ஆங்காங்கே அடிக்கடி சமீப காலத்தில் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில பணிகள், வேலைகள் இருக்கின்றன. அதுல ஆக மிக முக்கியம் ஒன்று, நமக்கு மத்தியிலே நாம் ஒன்றுபட வேண்டும். ஏன் சமீப காலத்துல நாங்க பார்க்கலாம், எங்களை சில விடயங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமுள்ள சில விடயங்கள் அவர்களுக்கு எவ்வாறு போய் சேர்ந்தது, அவர்களிடத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வாறு கிடைத்தது. எங்கள் இஸ்லாமியர்களுடைய உதாரணமாக வியாபாரிகளை பற்றி, அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை பற்றி, நம்முடைய மதரசாக்களை பற்றி, நம்முடைய மஸ்ஜிதுகளை பற்றி, நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கு எங்கெங்கிருந்து பணம் வருகின்றது, ஏன் நம்முடைய ஹலால் சபையை பற்றி மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மட்டும் இருந்த சில முக்கியமான விடயங்கள் அவர்களை போய் சேர்ந்தது எவ்வாறு, எந்த அளவுக்கு என்று சொன்ன நாங்க குனு தோதுறது கூட அவர்களுக்கு போய் சொல்லப்பட்டிருச்சு, உங்களுக்கு எதிராக தொழுகையில இவங்க பதுவா செய்யறாங்க. அவங்க பள்ளி உள்ளுக்கு வந்தாங்களா, அவங்க அவருக்கு தெரியுமா குனூத்துல என்ன ஓதுறாங்க, என்ன துவா செய்யறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லா மன்னிக்கணும், எங்களுக்குள்ளே சில கலிமா சொன்ன சகோதரர்கள் ஏதோ சில அற்ப லாபத்திற்காக அல்லது வேற ஏதாவது அவருடைய சுய லாபத்திற்காக இஸ்லாமியர்களுடைய எத்தனையோ வகையான விடயங்கள் அங்கே சொல்லப்படுகின்றது, அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதை வைத்துத்தான் இந்த அளவுக்கு அவர்கள் போர் கொடி தூக்கி இருக்கின்றார். அதனால முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இயக்கம் சார்பாக இருக்கலாம், நமக்கு மத்தியிலே குருக்கள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே அமைப்புகள் இருக்கலாம். மேலான பெரியார்கள் சகோதரர்களே, எந்த குரூப்புகளோ அமைப்புகளோ இயக்கங்களோ இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களும் ஒன்றுபடணும். முதலாவது ஏதாவது இங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த வகையான பிரச்சனை வந்தாலும் அது இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு வந்ததாகத்தான் நாம் கருதணும். ஏனென்றால் இதுவரைக்கும் நாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோமோ அதுவரைக்கும் அல்லாஹுடைய உதவியை பெற முடியாது. ரசூலுல்லா செய்த மிகப்பெரிய முதலாவது வேலை என்ன, நபி அவர்கள் மிக முக்கியமாக செய்த வேலை என்ன, அந்த இஸ்லாத்திற்கு வந்த அத்துணை மக்களையும் ஒன்றுபடுத்தினார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால பிளவுபட்டிருந்தார்கள், அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குலம் ரீதியாக, நிறம் ரீதியாக, பிரதேசம் ரீதியாக, பாஷை ரீதியாக பல வகையிலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், அரபி அணிக்கு எந்த சிறப்பும் இல்ல அஜமி அணி விட, வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்ல கருப்பனை விட. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி அவர்கள் செய்த முதலாவது வேலை அத்துணை இஸ்லாமியர்களையும் ஒன்றுபடுத்தினார்கள். மக்காவிலே வாழ்ந்த முஹாஜிர சஹாபாக்களாக இருக்கலாம், மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரி சஹாபாக்களாக இருக்கலாம், வெளிநாட்டிலிருந்து வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நியூ முஸ்லிம்களாக இருக்கலாம், எல்லோரையும் நபி அவர்கள் ஒரே கண்ணால் தான் பார்த்தார்கள். எல்லோருடனும் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டார்கள். சில வேலைகளில் வந்தவர்களை கூட முற்படுத்தினாங்க. ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவிலிருந்து வந்தவர், ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர், எத்தியோப்பியா இந்த நாட்டை சேர்ந்தவர், நிறத்தில் கருப்பர், ஆரம்பத்தில் அடிமையாக இருந்தார். ஆனால் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்றால், ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் பிலாலை அழைத்து சொன்னார்கள், பிலால் காபத்துல்லாவுடைய மேல் மொட்டை மாடியில ஏறி நீங்க பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொல்வது சாதாரணமான ஒரு பணி அல்ல, மிக முக்கியமான ஒரு பணி, மிக முக்கியமான ஒரு வணக்கம். அந்த மிக முக்கியமான வணக்கத்திற்கு அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் முற்படுத்தி அந்த அதானுக்குரிய மிகப்பெரிய பொறுப்பை அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அதர சல்மான் அவர் பாரிஸ் என்று அழைக்கப்படும் ஈரானிலிருந்து வந்தவர், ஆரம்பத்தில் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார். அதனால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர், அவர் ஈரானிலிருந்து வந்தவர், அவர் நெருப்பு வணங்கி என்ற அந்த வித்தியாசமான கருத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு நபி அவர்கள் ஹதரத் சல்மானை நெருக்கி வைத்தார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், சல்மானும் மின்னா மின் அகலில் பை, சல்மான் என்னின்றும் உள்ளவர், என்னுடைய அகலுபைத்தை சேர்ந்தவர், நபியுடைய அகலுபை மிக முக்கியமானவர்கள். நபி அவர்கள் எந்த அளவுக்கு ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருக்கினார்கள் என்றால், சல்மானு மின்னா மின் அகலில் பை, சல்மான் நம்முடைய அகலுபைத்தை சேர்ந்தவர் என்று கூறக்கூடிய அளவுல ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சபையில முற்படுத்தி வைத்தார். ரோமாபுரிலிருந்து வந்தவர்தான் ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. சில நேரங்களில் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியுடைய இமாமாக ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் செய்த முதலாவது வேலை இந்த இனம் ரீதியாக, குலம் ரீதியாக, நிறம் ரீதியாக, பாஷை ரீதியாக உள்ள இந்த அத்துணை வேற்றுமைகளையும் கலந்து இஸ்லாம் முஸ்லிம் அத்துணை பேர்களும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய அளவுல முதலாவது சஹாபாக்கள் அத்துணை பேர்களையும் ஒன்றுபடுத்தி நபி அவங்க எப்ப துவா செய்தாலும் உம்மத்திற்காக வேண்டி துவா செய்தாங்க. நபி அவர்கள் துவா கேட்பாங்க, அல்லாஹும் மன்சூர் உம்மத முஹம்மத், ஏ அல்லாஹ், முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய்வாயாக. நபி அவர்கள் மக்காவாசிகளை சொல்லி, மதீனாவாசிகளை சொல்லி, குரைஷியர்களை சொல்லி, அரபியர்களுக்காக துஆ செய்யல, அல்லாஹும்மா ன்ஸுர் உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய்வாயாக. இப்பொழுது வானத்திலிருந்து பதிலும் வருகின்றது, அபிஷேரியா உம்மத முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே, நீங்க நன்மாராயம் பெறுங்க, இதோ உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்து விட்டது. நபியவர்கள் கேட்ட துஆவும் உம்மத்திற்கு, அல்லாஹுடைய பதில் வந்ததும் உம்மத்திற்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த நேரத்துல முதலாவது நாங்க அத்துடைய பேர்களும் உண்டு படணும், எங்களை எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கணும், எங்களை எல்லாருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பிரச்சனை, ஒரு முஸ்லீம் உண்ட சொன்னா அதற்கு நேர் மாற்றமா இன்னும் ஒரு முஸ்லீம், ஒருவர் ஒரு அறிக்கையை விட்டா அதற்கு நேர் மாற்றமா வேறொருத்தன் அறிக்கை விடுகின்றார். இதைத்தான் அவர்கள் வைத்து நிழல் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லாமல் இல்ல. நபியுடைய மனைவிமார்கள கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ல ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சில மனைவிமார், ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இன்னும் சில மனைவிமார். தெளிவான ஹதீஸ்ல வருது, குன்ன அஸ்வாஜன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸிருக்கத்தைன், நபியுடைய மனைவிமார்கள் இரண்டு பிரிவினர்களாக இருந்தாங்க, ஒன்று ஹைஸ்பு ஆயிஷா, இன்னொன்று ஹைஸ்பு உம்மு ஸலமா. உம்மு ஸலமாவுடைய ஒரு குரு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குரு. ஆனால் இந்த பிரிவு, இந்த இரண்டு குரு அவர்களுக்கு மத்தியில் எப்பவுமே சண்டையை, எப்பவுமே சச்சரவுகளை அல்லது ஏற்றுக்களை, பேச்சுக்களை ஏற்படுத்தியதே இல்லை. இவர் அவருக்காக வேண்டி துஆ செய்வார், அவர் இவருக்காக வேண்டி துஆ செய்வார், இவர் அவருடைய புகழை பாடுவார், அவர் இவருடைய புகழை பாடுவார், இவர் அவருக்கு அன்பளிப்பை அனுப்பி வைப்பார், அவர் இவருக்கு அன்பளிப்பை அனுப்பி வைப்பார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டிருந்தது. நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னிக்கணும். ஆனால் சமீப காலத்துல சில கருத்து வேறுபாடுகள் எந்த அளவுக்கு கொண்டத்து கொண்டு போய் எங்களை நிறுத்தி இருக்கிறதா? ஒரு நொன் முஸ்லிமோட நாங்க வியாபாரம் செய்யறோம், எங்களை பிசினஸ் பார்ட்னர் என்று நாங்க வைத்துக் கொள்வோம், அவன் வந்தா அவனோட பேசுறது, அவனோட கதைக்கிறது, அவனுக்கு நாங்க தேவையான உபகாரங்களை செய்வது, வீட்டில் அவனை வீட்டு விருந்துகள் போடுவது, இந்த அளவுக்கு அவருடன் நாங்க செய்வோம். ஆனால் என்னுடைய கருத்துக்கு மாற்றமான, என்னுடைய கொள்கைக்கு மாற்றமான ஒரு கருத்துடைய, ஒரு கொள்கையுடையவரை கண்டா ஏதோ அவரை காசில் மாதிரி, அவரை பார்க்கறவும் இல்ல, அவருக்கு சலாம் சொல்றதும் இல்ல, அவரை ஏறெடுத்தும் பார்த்ததல்ல, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து அவருக்கு இதுவும் வரணும், இதற்கு மேலையும் வரணும் என்ற அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ஆயிஷா, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்தது. அதன் பிரதிபலன் தான் அந்த ஜமல் என்ற யுத்தம். அது கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான விளக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சண்டை. அதற்கு பின்னால் ஹதரத் அலி, ஹதரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியில நடந்த அந்த சிஃபீன் என்ற யுத்தம், ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்தது. மதீனாவில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற செய்தி ஒரு கிறிஸ்தவ அரசருக்கு கேள்விப்பட்டு அவர் ஹதரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எழுதுகின்றார், உங்களுக்கும் ஹதரத் அலிக்கும் மத்தியில சண்டை நடப்பதாக கேள்வி, நீங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கோங்க, அல்லது அவர் வந்து இந்த சண்டையை காரணமாக வைத்து மதீனாவை தாக்குவதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தவுடன் ஹதரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரசனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகின்றார், ஏ பாவியே, எனக்கும் அழிக்கும் மத்தியில் உள்ள அந்த கருத்து வேறுபாட்டை காரணமாக வைத்து அதனை நீங்க குளிர்காய விரும்புறீங்களா? அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மதீனாவை தாக்கி வரப்போகின்றீர்களா? அல்லாஹும் சத்தியமாக உன்னுடைய படை மதீனாவுக்கு வந்தால் அதில் அழியுடைய படையுடைய முன் தப்பில் இருந்து முதலாவது அணியில் இருந்து உன்னை தாக்கக்கூடிய முதல் நபர் மாவியாவாகத்தான் இருப்பார் என்று ஒரு காரசாரமாக ஒரு பதிலை எழுதுகின்றார். அதனுடன் அந்த கிறிஸ்தவ அரசரே பயந்து போய் விடுகின்றார். மேலான் பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் அந்த ஒற்றுமை இந்த நமக்கு மத்தியில இல்லை. எங்களுடைய உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே கருத்துல இல்லை. எங்களுக்கு உள்ளவர்களுடைய சில முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மட்டும் உள்ள சில விஷயங்கள் மஷூரா பண்ணி முடிவதற்கு முன்னாலே சில மீடியாக்களுக்கு போய்விடுகின்றது. இந்த செய்திகள் எப்படி போகுது, இந்த மெசேஜ் எப்படி போகுது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களை சமூகத்திலே உள்ள ஒரு சில சுயநலவாதிகள், சுயநலவாதிகள் என்ற மிகையாகாது, அவர்களுடைய சில சொந்த லாபங்களுக்காக இஸ்லாமியர்களையே காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால முதலாவது இந்த நேரத்தில் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். எங்களுக்கு எதிராக சில எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது, சில சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை திட்டுகின்றார்கள். நாங்கள் அத்துணை பேர்களில் சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடக்கணும், நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும், எல்லோரும் ஒரே கருத்திலே இருக்கணும், எல்லோரும் ஒரே முடிவிலே இருந்தோம் என்றால் அவர்களும் பயந்து விடுவார்கள். ஏன் இன்று ஒன்று முடிய ஒன்று, ஒன்று முடிய ஒன்று, திடீர் திடீர் ஒவ்வொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் எதை செஞ்சாலும் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றுபட போறதில்லை. அவர்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்டாங்க, இயக்கம் ரீதியாக, அமைப்பு ரீதியாக, ஜமாத்துகள் ரீதியாக, தரீக்காக்கள் ரீதியாக முஸ்லிம்கள் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தெரியும், நாங்க என்ன செஞ்சாலும் எல்லோருமா சேர்ந்து சத்தம் போட மாட்டாங்க. அதனால்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்களே சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். ஒரே சப்ல நின்று நாம் கையேந்தினோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய கரங்களை வெறும் கரங்களாக ஆக்க மாட்டான், நம்முடைய துஆக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது முதலாவது விடயம். இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நமக்கு வாரே தன் சோதனை. அந்நியவர்களை விடுங்க, அவங்களுக்கு இது சொற்கம், அவங்க நினைத்த மாதிரி வாழுவாங்க, அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, அவர்களுக்கு வரையறை இல்லை, அவர்களுக்கு இந்த உலகம் சொற்க வாழ்க்கை, மரணித்ததற்கு பின்னால அவர்களுக்கு நிரந்தரமான நரகத்துடைய வாழ்க்கை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவ்வாறு அல்ல, உலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழணும், உலகத்தில் சில கட்டளைகளுக்கு கீழால தான் வாழணும். நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைத்ததை உடுக்க முடியாது, நினைத்த நேரத்தில் படுக்கவும் முடியாது, நினைத்த நேரத்தில் எழும்பவும் முடியாது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கு இஸ்லாத்தில் சில கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் நாங்கள் கட்டுப்பாட்டுடன் வாழணும், சரியத்திற்கு உட்பட்ட விதத்திலே வாழணும். எப்பொழுது நாம் மாற்றமாக நடப்போமோ அந்தந்த காலத்தில் அதற்கு தண்டனையாக அல்லது அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெறணும் அல்லது நம்முடைய அந்தத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை அனுப்புவது அல்லாஹுடைய வழக்கம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின்நாஸ். கரையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், உலகத்தில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சித்தனாக்களும் ஏற்பட்டது மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவை. நம்முடைய சில கெட்ட செயல்கள், நம்முடைய சில பாவங்கள், நம்முடைய சில குற்றமான செயல்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், சமீப காலத்தில் ரெண்டு மூணு மாதமாக எங்களுடைய நாட்டுடைய நிலைமை, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை மிக பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. நாங்கள் மாஷா அல்லாஹ் குனூத் தொழுகின்றோம், நாங்கள் மாஷா அல்லாஹ் சில நேரங்களில் நோன்புகளை படிக்கின்றோம், சில நேரங்களில் சதக்காக்களை கொடுக்கின்றோம். ஆனால் எங்களை பாவங்களை விட்டுட்டோமா, எங்களை தவறுகளை விட்டு விட்டோமா, எங்களை குற்றங்களை விட்டு விட்டோமா? நாங்கள் இரவையில நம்முடைய வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த ஹராமான காட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோமா? எங்களை காதால் கேட்கக்கூடிய பாட்டுகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமா? எத்துணை ரகசியமான பாவங்கள், எத்துணை ரகசியமான குற்றங்கள், எங்களை வாலிபர்கள் எத்துணை வகையான தவறுகள், எங்களோட யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கொண்டோம் அவங்களோட மொபைலால் அனுப்புற எத்துணை மோசமான எஸ்எம்எஸ்கள், மோசமான தொடர்புகள். இளம் பெண்களுக்கும் இளம் ஆண்களுக்கும் மத்தியில் பாப்பாவுக்கு நல்லா தெரியும், உம்மாவுக்கு நல்லா தெரியும், யாராவது சந்திக்கிறாங்களா, யாராவது எச்சரிக்கிறாங்களா, நீ செய்யறது பாவம், நீ செய்யறது தவறு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஜினா மட்டும் தவறா தெரியுது, மதுபானம் மட்டும் தவறா தெரியுது, நாங்க சொல்ற பொய் குற்றம் இல்லையா, நாங்க கொடுத்த வாக்கம் மீறது பாவம் இல்லையா,
மோசடி செய்யறது இல்லையா, அது பாவம் இல்லையா? நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது பாவம் இல்லையா? கலப்படம் அது பாவம் இல்லையா? ஏமாற்று அது பாவம் இல்லையா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஏன் எத்தனை வகையான வீண்பிரயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற திருமணங்கள்ல யாராவது நாங்கள கேள்விப்படல, முஸ்லிம்களுக்கு எல்லாம் சரியான பிரச்சனை, இஸ்லாம் அல்லாஹ் விரும்புறதில்லை. அதனால ஒரு பெரியவர் ஒரு செல்வந்தராவது முன்னுக்கு வந்து, நான் எளிமையான முறையில எனக்கு வசதி இருக்குது பரவாயில்லை, நான் எளிமையான முறையில ஆடம்பரத்தை விட்டுட்டு வீண் விரயத்தை விட்டுட்டு இஸ்லாமை விட்டுட்டு எளிமையான முறையில நான் இந்த திருமணத்தை செய்து காட்டேன் என்று எங்கள் சமூகத்துல யாராவது முன்னுக்கு வந்திருக்கிறாங்களா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மதுபானம் ஹராம் என்று விளங்குது, விபச்சாரம் ஹராம் என்று விளங்குது. ஆனால் இன்னொரு என்ன எத்தனையோ தவறுகள் அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ரகசியமான பாவங்கள், வீட்டுக்குள்ளே நடக்கிற பாவங்கள், அறைக்குள்ளே நடக்கிற பாவங்கள், அங்கே இரவு வேலைகள்ல நம்முடைய வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய பாவங்கள், இந்த பாவங்களினாலும் அல்லாஹுடைய வேதனை தண்டனை வரத்தான் செய்யும். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், அல்லாவுக்கு முன்னால் இன்றைக்கு நாங்கள் தைரியமாக எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் எங்களை கைகளை உயர்த்த எங்களுக்கு தைரியம் வருதா? ஏன் தைரியம் வருது? இல்ல, எனக்கு என்னையே நம்பிக்கை இல்ல, எங்களிடத்துல இந்த தவறு இருக்குது, எங்களிடத்துல இந்த குற்றம் இருக்குது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல ஹராம் நடக்குது, நான் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன், நான் பேங்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன், நான் ஓடி லீஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறேன், அதனால எங்களது ஆள எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. எங்களுக்கே தெரியும், நாங்க சும்மா போய்க்கு ஊர் மக்களுக்கு பாசாங்கு செஞ்சு ஊர் மக்களுக்கு நடிப்புக்கு வேலை இல்லை. எங்களுடைய ரப்புக்கு முன்னால அன்று சகாபாக்கள் தைரியமா கேட்டாங்க, அவர்களுக்கு தெரியும் நான் கேட்டா கிடைக்கும். ஏன்? அவர்கள் உண்மையானவர்களாக வாழ்ந்தாங்க. போலியா வாழல்ல, நடிப்பா வாழல்ல. அந்த 35,000 மேற்பட்டவர்களுடைய படை அந்த கஜிரான் நதியை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படைக்கு அல்லாஹ் கடலின் 12 பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தான். சஹாபாக்கள் அதை விட கொஞ்சம் மேல போய் கடலிலேயே நடந்தாங்க. கடலில் பாதையில் நடப்பது வேறு, அந்த சஹாபாக்கள் கடல்ல தண்ணீர்ல நடந்தாங்க, பாதையில நடப்பதை போட்டு நடந்தாங்க. அங்கே ஒரே ஒரு சஹாபி மாலிக் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தண்ணீர் குடிக்கிற அந்த லோட்டா அந்த கப் அந்த நதியில வீழ்ந்து விடுகின்றது. உடனடியாக கையை தூக்குறாரு, என்னுடைய லோட்டாவை காணாமலாக்கி விடாதே, என்னுடைய லோட்டாவை தவறு விட்டு விடாதே. இவ்வளவு பெரிய இந்த படையில என்னுடைய இந்த கப்பு இந்த தண்ணீர் குடிக்கிற பாத்திரம் காணாமல் போய்விடக் கூடாது என்று துவா செய்கிறார். அந்த படை கரையை அடைவதற்கு முன்னால அவருடைய அந்த லோட்டா அவரை எதிர்பார்த்து இருந்ததாக அல் விதாயா வன் நிஹாயா இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல் அவர் துவா செய்யறாரு. பக்கத்தில் உள்ள காய்ப்பு அமர் ரவியல்லாம் சொன்னாங்க, போனா போகட்டும், ஒரே ஒரு லோட்டா தானே விடுங்கள். அவர் என்ன சொன்னாரு, நான் ஹலாலா சம்பாதித்து வாங்கிய இந்த லோட்டா இது எப்படியும் பறி போகாது, இது எப்படியும் காணாமல் போகாது, எனக்கு தைரியம், எனக்கு துணிச்சல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இங்கு நம்முடைய துவாவுல நமக்கு நம்பிக்கை இருக்கதா? நாங்கள் கையேந்தி துவா செய்தால் அது கபூலாகும் என்ற அந்த எக்கையின் அந்த உறுதி இருக்குதா? ஏன் எங்கள்கிட்ட ஆங்காங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, இங்கே எங்கள்கிட்ட தவறான மறைமுகமான சில பாவங்கள் இருக்குது, சில குற்றங்கள் இருக்குது, அவைகள் அத்துணைக்கு முட்டுப்புள்ளி வைத்து நாங்க துவா செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை துவாக்களை நிச்சயமாக வீணாக்க மாட்டான். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால இரண்டாவது விடயம், நாம் நமக்கு மத்தியில் உள்ள எல்லா வகையான பாவங்கள், அது கண்ணால் செய்யக்கூடிய, காலால் கேட்கக்கூடிய, கையால் பிடிக்கக்கூடிய, காலால் நடக்கக்கூடிய, நம்முடைய இஸ்ராப்புகளாக இருக்கலாம், வீண்பிரியமாக இருக்கலாம், எந்தெந்த வகையில ஆங்காங்கே பாவமும் நின்று நமக்கு அடையாளம் காட்டப்பட்டதோ அந்த அத்துணை பாவங்களை விட்டு விட்டு நான் உண்மையான முஸ்லீம், நான் பூர்த்தியான முஸ்லீம், நான் யாருலா உனக்கு முன்னால் நடிக்கல்ல, நான் உண்மையாக நிற்கிறேன் என்று நாம் அல்லாஹுக்கு முன்னால் கையை ஏந்தினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய கைகள் வெறும் கைகளாக ஆக்கப்பட.
ஒரு சரித்திர ஞாபகத்துக்கு வருது, முகலாய மன்னர்கள்ல மிக முக்கியமான ஒரு அரசர் தான் ஷாஜஹான். அவர் தன்னுடைய மனைவியுடைய பெயர்ல தான் அந்த தாஜ்மஹல் என்பதை கட்டுகின்றார். அவர் கொஞ்சம் ஆடம்பரத்துக்கு பழகியவர். ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு வரும் பொழுது அவர் பட்டாடைகளை உடுத்துக் கொண்டு தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு வந்தார். தங்க காப்பு தங்க மோதிரத்தை போட்டுக் கொண்டு வந்தார். ஜும்மா முடிந்தவுடன் அரசர் எழும்புகின்றார். எழுந்தி கூறுகின்றார், வந்திருக்கிற உலமாக்கள் நீங்க யாரும் எதையும் சொல்லக்கூடாது, எனக்கு ஸ்பெஷல் அனுமதி கிடைச்சிருக்குது, எனக்கு தங்கமும் போடலாம், எனக்கு பட்டையும் உடுக்கலாம். அந்த சபையில் இருந்த முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான், அவர் எழுப்பினாரு, உங்களுக்கு யாரு அனுமதித்தாரது, நம்முடைய நபி 1400 வருஷங்களுக்கு முன்னால சொல்லிவிட்டார்கள் ஹராம், முழு உலகமும் வந்து சேர்ந்து ஹலால் என்றாலும் அந்த ஹராம ஹலாலா செய்யலாது, நீங்க உடுத்திக்கிறது ஹராம், தங்கமும் ஹராம், ஆங்கருக்கு பட்டும் ஆங்கருக்கு ஹராம் என்று அவர் துணிச்சலாக அந்த அரசருக்கு முன்னால் சொன்னவுடன் அரசருக்கு பெரிய கௌரவ பிரச்சனை வந்து விட்டது. என்னுடைய சபையில நீங்க எப்படி பேசிட்டீங்களா, நான் உங்களை தண்டிக்க போகின்றேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகின்றார். மக்கள் எல்லாம் கூட்டங்கள் கலைகின்றது. இப்பொழுது இவரை அரெஸ்ட் பண்ண இப்பொழுது பாதுகாவலர்களை அவர் அனுப்பி வைக்கிறார். அரசர் சொன்னாரு, நான் என்னுடைய படி உங்களுக்கு அனுப்ப போறேன். அதர் முல்லா ஜீவன் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க உங்களோட படியை அனுப்புங்க, நான் என்னுடைய படையுடைய எஜமானர்களுடன் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அவங்க வீட்டுக்கு வராங்க, லோட்டாக எடுக்கிறாங்க, உது செய்து தொழுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அவருடைய மகன் அந்த ஷாஜஹானுடைய மகன் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாப்பா கொஞ்சம் மோசமானவர், மகன் மிக நல்ல மனிதராக இருந்தார், அந்த மகன் ஆலிமாக இருந்தார், அவர் இந்த முல்லா ஜீவன் என்ற படித்தவராக இருந்தார். அவர் ஓடி ஓடி வருகின்றார், உஸ்தாத் அவர்களை கைது செய்து நீங்க உங்களோட கையை ஏந்திராதீங்க, என்னுடைய வாப்பாவுடைய அதிகாரத்தை விட உங்களோட கைக்கு பலம் இருக்குது எனக்கு தெரியும், நீங்க துவா செஞ்சீங்க, எங்களுடைய வாப்பா மட்டுமல்ல அவருடைய முழு குடும்பமும் அழைத்து விடுவாங்க, நீங்க தயவு செய்து உங்களோட கையை எழுந்திராதீங்க, என்னுடைய வாப்பாவுடைய ஆட்சியை விட எனக்கு உங்களோட துவால நம்பிக்கை இருக்குது, உங்களோட கையை அல்லாஹ் வீணாக ஆக்க மாட்டான் என்று அவர் வந்து கெஞ்சி கதறி தன்னுடைய ஆசிரியர்கிட்ட எங்களோட வாப்பாக்கு எதிராக துவா செய்ய வேணாம் என்று கேட்டுக்கொள்கின்றார். ஒரு 100 வருஷம் கூட கழிந்திருக்காது, நல்லவர்களாக இருந்தாங்க, அவர்களுக்கு அவங்களோட துவார நம்பிக்கை இருந்துச்சு. நபியவர்கள் சொன்னார்கள், மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் துவா, இந்த ஆயுதத்தை நாங்க பாவிக்கிறல்ல, வேறு ஏதோ யோசிக்கின்றோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, பணம் இல்லாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் உண்டா, அது துவாவுடைய ஆயுதம். அந்த ஆயுதம் இன்றைக்கு கூர்மை இல்லாமல் இருக்குது. ஏன், நம்முடைய சில பாவங்கள், நம்முடைய சில குற்றங்கள், நம்முடைய சில ரகசியமான தவறுகள், அதனால் எங்களை துவால உயிரோட்டம் இல்ல, நம்முடைய துவால யதார்த்தம் இல்ல, நம்முடைய துவால ஹக்கீகத் இல்ல, நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு பொருத்தமாக இல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால இரண்டாவது விஷயம், நம்முடைய எல்லா வகையான பாவங்களையும் விட்டு விட்டு நான் உண்மையான முறையில உம்மத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹத்துல மண்டாடினோம் மண்டா, அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கரங்களை வெறுக்கரங்களை ஆக்க மாட்டான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னாலே இன்னொரு விடயம் என்ன, சமீப காலத்தை நாங்க பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டா நாங்க எல்லாரும் உடனடியா குற்றம் சாட்டுறது. உதாரணத்திற்கு அந்த காலத்திலே உள்ள அமைச்சர்களை அல்லது எம்பிமார்களை அல்லது பதவிகள் உள்ளவர்களை அல்லது துறை சார்ந்தவர்களை அல்லது உலமாக்களை ஏதாவது வந்த இவங்க என்ன செஞ்சாங்க சமூகத்திற்கு, இந்த மாதிரியான கலாச்சாரம் எங்களுக்கு வேணாம். நாங்க மக்களுடைய தவறுகளை பேசவானாம், மக்களுடைய குற்றங்களை பேச வேண்டாம், மக்களுடைய குறைகளை நாம் பேச மாட்டோம், நாம் நலவுகளை பேசுவோம், நமக்கும் மற்றவங்களுக்கு மத்தியுள்ள வித்தியாசம் அதுதான். நபியவர்கள் என்ன காட்சி தந்தாங்க, குறை செய்தவன் வருகின்றான், குற்றம் செய்தவன் வருகின்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபியுடைய சபையில ஒரு ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் எந்த அளவுக்கு மோசமானவர் என்றார், அவர் செய்த பெரும்பாவங்களை அறியாதவர்கள் யாரும் அந்த சபையில இருக்க மாட்டாங்க. நபி அவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னேறுகின்றார்கள். அதற்கு உமர் ரதியல்லாஹு வந்து, யார சூழல்லாம்
இந்த அளவுக்கு பகிரங்கமா பாவம் செய்தவன் இவன் பாவி என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இவனுக்கா நீங்க தொழிலிக்க போறீங்க? யார சூழல்லா, தயவு செய்து நீங்க அவருக்கு தொழிலிக்க கூடாது. நபி அவர்கள் ரொம்ப அமைதியாக ஆகி அந்த சபையில் இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, சபையில வந்திருக்கிறவங்க யாராவது ஒருவர் இவர் செஞ்ச ஏதாவது ஒரு நலவை கண்டிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்பொழுது ஒரு சஹாபி எழுப்பினார், யார சூழல்லா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்துல இரவுல செக்யூரிட்டி வேலை செய்ததை நான் என்னுடைய கண்ணால கண்டேன். இந்த காலத்துல இந்த இடத்துல இந்த நேரத்துல இவர் செக்யூரிட்டி வேலை செய்ததை நான் கண்டேன் என்று சொன்னவுடன் நபியவர்கள் சொன்னாங்க, அல்லாஹுடைய பாதையில எவர் விழித்திருந்து அல்லாஹுடைய இஸ்லாமிய படையை பாதுகாத்தாரோ அந்த கண் நரகத்தை பார்க்காது, அந்த கண் நரகத்திற்கு செல்லாது. உமரே, இந்த மாதிரியான அவருடைய ஜனாத அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அவருடைய நலவை தேடுறாங்க, அவருடைய நன்மையை தேடுறாங்க, அவர் செய்த நலவுகளை தேடி அந்த நலவை பேசுறாங்க. இந்த எங்களுக்கு முன்னால செய்யற நலவுகள் தெரியறதில்லை, நன்மைகள் தெரியறதில்லை. எப்ப பேசினாலும் அவருடைய குறையத்தான் பேசுறது. அவர் அப்படித்தான், அவர் என்ன செஞ்சார், சமூகத்திற்கு என்ன செஞ்சார், முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சார், எரியற நெருப்புல என்ன யூத்துற மாதிரி மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது நம்முடைய கலாச்சாரம் இல்ல. செய்யாதவைகளை மறப்போம், செய்ய வேண்டியவைகளை பார்ப்போம். யாரால முடியுமோ அவர்கிட்ட போய் பேசி அவர்களால் என்னென்ன வேலைகளை செய்ய விற்க முடியுமோ அவைகளை அவர்களின் மூலமாக செய்விக்க வேண்டும். பாவங்களை பார்க்கிறல்ல, தவறுகளை பார்க்கிறல்ல, குற்றங்களை பார்க்கிறல்ல, அதை பார்த்தா அவரை பற்றி நல்ல எண்ணம் வராது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால யாரை பற்றியும் நாங்க தவறான முறையில பிரஸ்தாபம் செய்யறல்ல, குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இல்ல, அவருக்கு முன்னால அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு விமர்சனங்களை வைப்பதில்ல. மாற்றமாக அவர் செய்த நலவுகளை வைத்து அந்த நலவுகளை பீசி அவரை நாங்கள் உற்சாகப்படுத்தணும், அவரை நாங்கள் முற்படுத்தணும். அதோட ஆக முக்கியமான ஒன்று தான், சமீப காலத்துல 20 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் இந்த நாட்டுல, எங்கேயாவது ஒரு கிராமத்துல சில வேல 1-2 நடக்கத்தான் செய்யலாம். நாங்கள் அதுக்கு ஆதரவல்ல, ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்கிறதும் இல்ல. நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் சில வேளை அதை பகிரங்கப்படுத்துறதே நாங்க தான். மாற்று மதத்தில் உள்ள ஒரு விஷமி, ஒரு அதாவது போராமை உள்ளவன் அவனாகவே ஒரு மெசேஜ், அவராகவே சமைக்கிறாரு, அவராகவே ஒரு எஸ்எம்எஸ் எழுதுறாரு. இது உண்மையில நடந்ததாக இல்ல, அல்லது இந்த அளவுக்கு நடந்ததும் இல்ல, ஆனால் இதை பரத்தோணும்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜ் அனுப்பினார். சொன்னார், எங்களை சில சகோதரர்களும் அதனுடைய பாரதூரத்தை யோசிக்கிறல்ல, அதை விளங்குறல்ல, உடனடியா அந்த ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, சில வெளிநாடுகளுக்கு கூட உடனடியாக அனுப்பியாச்சு, வார இமெயில் அதனுடைய தரம் என்ன, இங்க எஸ்எம்எஸ் உண்மை தன்மை என்ன, இதனுடைய நம்பக தன்மை என்ன, இதை அனுப்புறதுனால எங்களுக்கு சாதகமா பாதகமா, முதல்ல நாங்க யோசிக்கணும். சில விஷயங்கள் ரொம்ப வேகமா போனதும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எங்கட சில இஸ்லாமிய சகோதரர்களுடைய எஸ்எம்எஸ் என்றா அது பொய்யாக ஆகாது. சில மாதங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் உள்ள அந்த ரிசானா நசீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு இஸ்லாமிய சகோதரி, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. உதாரணத்திற்காக வேண்டி கூறுகின்றோம், மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது. அந்த பெண்ணுக்கு சவுதியுடைய அரசாங்கம் விடுதலை கொடுத்துட்டாங்க, அவள் வெளியில வரப்போகின்றாள் என்ற ஒரு எஸ்எம்எஸ் சில இடங்களுக்கு வந்து, அது எந்த அளவுக்கு என்றா அந்த பெண்ணின் மீது குற்றச்சாட்டப்பட்ட ஒரு குழந்தையை கொண்டதா குற்றம் சாட்டப்பட்டது, அந்த குழந்தையுடைய தந்தைக்கு அந்த எஸ்எம்எஸ் போய் சேருகின்றது. அவருக்கு அந்த எஸ்எம்எஸ் கிடைச்சதோட குதிச்சு நிற்கிறார். அவர் கேட்கிற அரபியில மணில் ஐமார், யார் அந்த கழுத, அந்த பெண்ணை எப்படி மன்னிக்க முடியும்? அவர் கூறுகின்றார், சவுதியுடைய மன்னரை வந்து என்கிட்ட கேட்டாலும் அந்த பெண்ணை நான் மன்னிக்கவே மாட்டேன், உடனடியாக அவர் அந்த பெண்ணுக்கு தீர்ப்பளித்த அந்த நீதிபதிக்கு இந்த எஸ்எம்எஸ் அனுப்பி, நீங்க இப்படி ஏதாவது முடிவு செஞ்சிருக்கிறீங்களா, இதற்கு மேல பிற்படுத்த கூடாது, நீங்க அவசரமாக அந்த பெண்ணுக்கு மரண தண்டனையை கொடுக்கணும் என்று இவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அந்த நீதிபதியிட்ட கேட்கிறாரு. வேற வழி இல்லாமல் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இதனுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அரச பணியில் ஒரு சகோதரர் எங்கள்கிட்ட சொன்னார், ஹசரத் பாத்தீங்களா, இதுதான் இந்த எஸ்எம்எஸ்னால ஏற்பட்ட விபரீதம். யாருக்கு போய் சேருது? அந்த தகப்பன் சில பேர மன்னித்திருப்பான், ஆனால் இந்த எஸ்எம்எஸ் வந்ததுனால அவருக்கு இன்னும் இந்த ஆத்திரம் கூடுகின்றது. அவரை சொல்லித்தார், இதற்கு மேல பிற்படுத்த வேணாம், அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை கொடுத்துருங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அதனால சில விஷயம் வந்தா நாங்க ஒரே அதை பத்தி பேசுறல்ல, இப்படி கூட்டம் நடக்க போகுதாம், அந்த கூட்டம் நடக்க போகுதாம், அவங்க சும்மா ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க 20,000 பேர், சில பேர் 2,000 பேரும் சேர மாட்டாங்க, நாங்க பெருசா தலையை போட்டு பித்து கொள்றது, 20,000 பேர் சேர்றாங்களா, 25,000 பேர் சேர்றாங்களா, அதை நாங்க தான் பெருசப்படுத்துறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கருத்து, பாத்தில் அதாவது தவறானது பொய்யானதை இல்லாமலாக்கணும் என்று அதை பத்தி பேசாதீங்க. அமீத்துல் பாத்தில விசாரித்து திக்கல் பாத்தில இல்லாமலாக்கணுமா, பாத்தில் பரவ கூடாதா, அதை பேசுறதையே விட்டு விடுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தயவு செய்து வரக்கூடிய எஸ்எம்எஸ் எல்லாம் அது எந்த அளவுக்கு உண்மை, அது அனுப்பினது யாரு, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உண்மை நிலைமை நிலவரம் என்னன்னு பார்க்காம நான் மெசேஜ போவர்ட் பண்றல்ல, அது அவசர அவசரமாக ஆங்காங்கே மக்களுக்கு பரத்துறல்ல, அதை பத்தி பிரஸ்தாபம் செய்யறல்ல, ரப்பிட்ட முறைப்பாடு செய்வோம். யாரா இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது, உன்னால் மாற்ற முடியும், உன்னால் அதற்கு மாற்றமான நிலைமையை கொண்டு வர முடியும், அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், செய்ய வேண்டிய வேலையை செய்யத்தான் ஓடும், நான் இல்லைன்னு சொல்லல்ல, ஆனால் சில நேரங்களில் யோசிக்காம அவசரப்பட்டு நாங்க செய்யற வேலை அது எங்களுக்கே பாதகமாக முடிந்துவிடும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் இப்படியும் எங்களை கைவிட மாட்டான். நாங்க ரொம்ப தூரத்தில் யோசிக்க தேவையில்லை, நம்முடைய வணக்கங்கள் நாங்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டித்தான், இஸ்லாத்திற்காக வேண்டித்தான் நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம். அங்க சொன்னதுனால ஹஜ்ஜை கலத்த மாட்டோம், அபாயாவை கலத்த மாட்டோம், ஹலாலைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம், ஹராமானதை சாப்பிட மாட்டோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றால் எங்களை உறுதிப்பாட்டை பார்த்து நிச்சயமாக அல்லாஹ் எங்களின் மீது இறக்கப்படுவான். எங்களோட துவாக்கள் வீணாகாது, எங்களோட பொழுதுகள் வீணாகாது, எங்களோட சதகாக்கள் வீணாகாது, எங்களோட தொழுகைகள் வீணாகாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் நம்பிக்கை இழக்கிறல்ல, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாக்கிறல்ல, அல்லாஹுடைய அருளிலிருந்து நாங்கள் நிராசையாகி தூரமாக்கிறல்ல, இன்னும் மனக்கங்களை கூட்டுவோம், அமல்களை கூட்டுவோம், ஐபாதத்துகளை கூட்டுவோம், பாவங்களை விட்டு விடுவோம், நாங்கள் அத்தனை பேர்களும் ஒன்றுபடுவோம், மாற்று மத சகோதரர்களுடன் இன்னும் நெருக்கமாக பழகுவோம், எங்களால் முடியுமான உதவிகளை செய்வோம், பொருள் உதவியா செய்வோம் தாராளமாக, அவரோட குழந்தைகளுக்கு புக் வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுப்போம், அவர்களுக்கு வேற ஏதாவது வகையான வைத்திய செலவா செய்து கொடுப்போம், பரவாயில்லை. இந்த அநேகமானவர்கள் எங்கட மார்க்கத்தை தெரியாதது, ஹலாலண்டா இன்னாண்டே தெரியாது, ஹிஜாபண்டா இன்னாண்டே தெரியாது, நாங்க இன்னும் நெருக்கமாக பழகுவோம், அவர்களுடன் உறவை நாங்கள் வைத்துக் கொள்வோம், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுப்போம், அவர்களுடன் நெருக்கமாக பழகுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அப்பொழுது தான் அவர்கள் சொல்லுவாங்க, நாங்க நினைச்சது வேற, எங்களுக்கு இப்படித்தான் சொன்னாங்க, இப்பதான் எங்களுக்கு விளங்குது. இலங்கையுடைய பல பாகங்கள்ல, முக்கியமான நகரங்கள்ல, போலீஸ் ஸ்டேஷன்கள்ல உள்ள முக்கியமான அந்த ஜிஎஸ் அதற்கு மேலுள்ளவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹலால பத்தி விளக்கம் சொல்ல சொல்றாங்க. ஏன், அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஹலால் என்னன்னு தெரியாது. இந்த ஒரு சில விசாரிகள் சொல்லக்கூடிய கருத்தை வைத்துக் கொண்டு இது அல்லாவுக்காக வேண்டி நேசை செய்யப்படுகின்றது, அல்லாவுடைய செயல அறுக்கப்படுகின்றது என்று சொல்லி அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்ற தவறான அந்த செய்திகளை தான் அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையான செய்திகளை நாங்க போய் சொன்னோம்டா அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மனம் தளர வேண்டிய தேவையில்லை, தைரியம் இழக்க தேவையில்லை, துணிச்சலோடு இருப்போம். ஒவ்வொரு காலத்திலே முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகையான சோதனைகள் வந்திருக்குது. இந்த காலத்துல இது அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கலாம். நாங்க உறுதியாக இருந்து அத்தோடு பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமல்களையும் நன்மைகளையும் வணக்கங்களையும் கூட்டி நாங்கள் ஒற்றுமையுடன் இருந்து அல்லாஹிடத்தில் ஒன்று சேர்ந்து கையெழுந்தினோம் என்றார். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான், எங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்வான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமிய உம்மாவை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால எங்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். அந்த அனைத்து சதித்திட்டங்களை சபடுபொடியாக்கி வைப்பாயாக, அவர்களை சுக்குநூறாக ஆக்கி வைப்பாயாக, அதற்கு பாதகமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக நீ உதவி செய்வாயாக. கண்ணியமான கௌரவமான தலைநிமிந்து வாழக்கூடிய சமூகமாக முஸ்லிம்களை ஆக்கி வைப்பாயாக. நம்முடைய உயிர்களையும் நம்முடைய உடமைகளையும் நம்முடைய சொத்து செல்வங்களையும் நம்முடைய ஈமானையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய பெண்களுடைய மானங்களையும் சின்ன குழந்தைகளுடைய உயிர்களையும் பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையும் நீ பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துள் கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யார் பலாலமீன் ரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.